Honorable Kavindran Kodisharan, you have 10 minutes.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றைய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் இந்த கொண்டுவரப்பட்ட பிரேரணையை
பிளீஸ் நாங்கள் நியோஜ கதாநாயகத்துமா மூலாசன
Honorable Ravindra Kodesaran, you may continue.
இன்றைய இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலமானது உண்மையான சிறந்தொரு சட்டம் மூலம் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினாலே கொண்டுவரப்பட்ட சட்டம் மூலம் என்றாலும் இந்த சட்ட மூலத்திலே சில திருத்தங்களை கொண்டு வந்து இதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சிறப்பு இருக்கின்றது. இந்த நாட்டிலே ஊழலுக்கு செய்கின்றவர்களுக்கு எதிராக இந்த அரசு கொண்டுவரப்படுகின்ற இந்த சட்ட மூலத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். விசேடமாக இந்த நாட்டிலே ஊழல் என்பது தற்பொழுதும் நடைபெற்றிருக்கின்றது ஒன்றாக இருக்கின்றது. அதாவது எதிரான செயற்பாடுகள், சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகள் இந்த நாட்டிலே இன்றும் நடைபெற்று வருகின்றது. விசேடமாக போதைப்பொருள் பாவனை என்பது கூடுதலாக இருக்கின்றது ஒன்றாக காணப்படுகின்றது. இது விசேடமாக போதைப்பொருளை விற்பனை செய்கின்றவர்கள், தரகர்கள், விசேடமாக மாணவர்களை மையப்படுத்தி மாணவர்களை அளிக்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இலகுவாக அந்த மாணவர்களின் வயதெல்லையை கருத்தில் கொண்டு அவர்கள் கூடுதலாக அந்த போதைப்பொருள்களை விற்பனை செய்கின்றார்கள். ஆகவே இந்த நடவடிக்கையிலே அரசு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த போதைப்பொருள் பாவனையா போதைப்பொருளை விற்பனை செய்கின்றவர்கள் அல்லது தரகர்களை இலகுவாக அரசு அடையாளம் கண்டு அந்த போதைப்பொருள் பாவனையை நிறுத்த வேண்டும். அதற்கு உடந்தையாக சில அதிகாரிகள், சில போலீசார் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாட்டிலே இந்த விளவுக்கும் காரணமாக இருப்பது போதைப்பொருள் தான். சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகள், கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதற்கு மூலகத்தாவாக இருப்பது இந்த போதைப்பொருள் பாவனையாக இருக்கின்றது. அந்த விடயத்தின் அடிப்படையிலே அரசு இந்த போதைப்பொருளை நிறுத்துவதற்கான அதிகளவான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், நிறுத்த வேண்டும். அடுத்ததாக விசேடமாக இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலம் ஊழல் எதிர்ப்பு சம்பந்தமாக, சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகள் சம்பந்தமாக இந்த உயரிய சபையிலே நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே விசேடமான ஒரு பிரேரணையை இந்த அரசு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தனிநபருக்கு அவர்களுக்கு ஊழலுக்கு எதிராக, சொத்துக்கள் சேகரிப்பதற்கு எதிராக, இந்த நாட்டுக்கு எதிராக செயற்படுகின்ற செயற்பாட்டுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். உண்மையாக நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. கட்டாயமாக இது செய்ய வேண்டும். அதே நேரம் அரசியல் கட்சிகளுக்கு வருகின்ற நிதி சம்பந்தமாகவும், அந்த நிதி எங்கே இருந்து வரப்பட்டிருக்கின்றது, அது எப்படி அந்த நிதி பயன்படுத்தப்படுகின்றது, எந்த நாட்டிலே இருந்து வருந்திருக்கின்றது, எந்த அமைப்புகளினாலே இந்த இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு இந்த நிதி வந்திருக்கின்றது என்பதனை விசாரணை செய்வதற்கான எந்த ஒரு அமைப்பும், எந்த ஒரு செயற்பாடும் இல்லாத ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. ஏனென்றால் நாட்டிலே காலத்துக்கு காலம் ஏற்படுகின்ற, நாட்டிலே இருக்கின்ற பிரளயங்கள், நாட்டிலே ஏற்படுகின்ற அந்த பொருளாதார ரீதியான பின்னடைவுக்கும், அதே நேரம் ஆர்ப்பாட்டங்கள், நாட்டை பிறட்டுவதற்கான சதிமுயற்சிகளுக்கும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு வருகின்ற நிதி, அந்த நிதியின் மூலம்தான் இந்த பிரச்சனைகள் இந்த நாட்டிலே கூடுதலாக நடைபெற்று வருகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்றால் வேறு நாடுகளிலிருந்து, வேறு சர்வதேச அமைப்புகளிடமிருந்து இந்த அரசியல் கட்சிகளுக்காக நிதி இங்கே கொண்டுவரப்படுகின்றது, மறைமுகமாக கொண்டுவரப்படுகின்றது. ஆகவே அந்த நிதியை வைத்து இந்த நாட்டிலே ஒரு குழப்பத்தை, பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது, அல்லது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, அல்லது இந்த நாட்டை குழப்புவதற்காக முயற்சிகள் ஏற்படுகின்றது. ஆகவே இதனை விசாரணை செய்வதற்காக இந்த கட்சிகளுக்கு வருகின்ற நிதியை பார்ப்பதற்காக, இதனை ஆராய்வதற்கான ஒரு சட்டம் மூலம் இந்த உயர்நிலை சபையிலே கொண்டு வரப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே அரசியல் கட்சிகளுக்கு வருகின்ற நிதி எங்கே இருந்து வருகின்றது என்ற வெளிப்படையான தன்மை இல்லாது இருப்பதன் காரணமாக பல அரசியல் கட்சிகள் அந்த நிதியினை வைத்து அவர்கள் இந்த நாட்டை குழப்புகின்ற செயற்பாடுகளிலும் ஈடுபடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே இந்த ஆட்சியானது, இந்த அரசானது அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன். மேலும் அடுத்ததாக விசேடமாக கதிர்காம யாத்திரைகள் செல்லுகின்றவர்களை அங்கீகரித்து அதனை வர்த்தமானியிலே பிரசுரிக்க வேண்டும். அவர்களுக்கான லீவு, அதாவது விடுமுறையை வழங்க வேண்டும். ஏனென்றால் ஹஜ் யாத்திரைகள் ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற பொழுது முஸ்லிம்களுக்கு ஹஜ் யாத்திரையை வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் வாரணாசிக்கு செல்கின்ற இந்தியர்கள், இந்தியாவுக்கு செல்கின்ற பௌத்தர்களுக்கான அந்த ஜாத்திரையை அங்கீகரித்து வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் கதிர்காம ஜாத்திரைகளை, ஜாத்திரையர்கள் செல்கின்றவர்களை அங்கீகரித்து அதற்கான விடுமுறையை வழங்குவதற்காக வர்த்தமானியில் இந்த அரசு பிரசுரிக்க வேண்டும். இதனை மிக தாழ்மையுடன் இந்த அரசிடம் நான் தயவாய் கேட்டுக் கொள்ளுகின்றேன். அது மட்டுமல்ல, கதிர்காமத்திலே 1956 ராமகிருஷ்ணன் மிஷன் அமைப்பினாலே ஒரு பெரிய மடம் அமைக்கப்பட்டு அதிலே ஆயிரக்கணக்கான நபர்கள் அன்னதானம் வழங்கி அவர்களுக்கான மத ரீதியான போதனைகள், அறிவுரைகள், பஜனைகள் என்பன அந்த கதிர்காமத்திலே நடைபெற்றது. அதற்கான கட்டிடம், பாரியளவிலான ஒரு கட்டிடம் ராமகிருஷ்ணன் மிஷனாலே அது அமைக்கப்பட்டிருந்தது. அது பின்பு 1977களிலே 76-77களிலே அது அரசினாலே சுயரிக்கப்பட்டது. ஆனால் சுயரிக்கப்பட்டதை தருவதாக சொன்ன அரசு இற்றவரையிலே அந்த விடயங்களை செய்யவில்லை. ஏனென்றால் இன்றும் கூட கதிர்காமத்திலே அந்த யாத்திரைகள் மடம் பெரியளவில் இருக்கின்றது. அந்த யாத்திரைகள் மடம் வெறுமையாக பூட்டப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது. ஆகவே இதனை மீண்டும் ராமகிருஷ்ண மிஷனுக்கு அந்த யாத்திரையின் மடத்தை கொடுத்து அதனூடாக அவர்கள் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு புனித பூமியை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட அந்த அமைப்புக்கு அதனை கொடுக்க வேண்டும். அதன் மூலம் அந்த இடத்திலே ஒரு சமாதானத்தை, சமத்துவத்தை ஏற்படுத்த நாங்கள் இந்துக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு இன நல்லிணக்கத்தின் அடிப்படையிலே சுயரிக்கப்பட்ட அந்த ஜாத்திரையின் மடத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையினூடாக நான் கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, விசேடமாக வேலையேற்ற பட்டதாரிகள் ஓர் இருவருக்காக கூடுதலாக வர்த்தமானியிலே அந்த வெற்றிடங்களுக்காக பிரசுரிக்கப்படுகின்றது, விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றது. இரண்டு வெற்றிடங்களுக்காக அல்லது மூன்று வெற்றிடங்களுக்காக அந்த விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற பொழுது பட்டதாரிகள் கிட்டத்தட்ட 10,000-5,000 மேற்பட்ட பட்டதாரிகள் விண்ணப்பம் அனுப்புகின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த விண்ணப்பத்துக்கு 2,000 ரூபாய்க்கு மேலே அந்த விண்ணப்ப பணம் செலுத்தப்படுகின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கப்படுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 1.5-2 கோடி ரூபாய் காசு அரசுக்கு வருகின்றது. ஆனால் அங்கே கொடுக்க போகின்ற அந்த பட்டதாரிகளுக்கான நியமனம் 2 அல்லது 3. ஆகவே இதனாலே தொடர்ச்சியாக இந்த பட்டதாரிகள் கோல் பண்ணுகின்ற பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு மாதத்திலே 2-3 தரம் வேலைவாய்ப்புக்காக போடுகின்றார்கள். இதனால் அவர்களது பணமும் வீண்வெளியாகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற பொழுது அதிகளவான பட்டதாரிகளை அல்லது அந்த வேலைவாய்ப்புக்கான நபர்களை எடுப்பதற்கான, அதிகளவான நபர்களை எடுப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட வேண்டும். 2 பேருக்கு அல்லது ஒருவருக்கு கோல் பண்ணுகின்ற பொழுது அந்த பிரச்சனை ஏற்படுகின்ற, அவர்கள் தொடர்ச்சியாக தங்களது வருவாய் இல்லாமல் இருக்கின்ற பொழுதே அவர்கள் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த வகையில தான் நான் சொல்லுகின்றேன், அப்படி நீங்கள் அந்த பட்டதாரிகளை நீங்கள் ஒருமிக்க கோல் பண்ண முடியாமல் விட்டாலும் அந்த பட்டதாரிகளுக்கான சுயதொழில் வாய்ப்பை வழங்குவதற்காக இலகு கடன் அடிப்படையிலே வட்டியற்ற கடன் அடிப்படையிலே அந்த பட்டதாரிகளுக்கு அவர்கள் சுயதொழில் வாய்ப்பு செய்வதற்கான அந்த நிதியை வழங்குகின்ற பொழுது அவர்கள் இந்த நாட்டிலே பொருளாதார உற்பத்தியை மேற்கொண்டு ஏற்றுமதி பொருளாதாரத்தையும் அவர்கள் வலுப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே அதன் அடிப்படையிலே இந்த அரசு கூடுதலான பட்டதாரிகளின் நியமனத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அதேபோல் பட்டதாரி இல்லாதவர்களுக்கும் அதன் நியமனங்கள் அவர்களுக்கான தகுதியான நியமனங்களை வழங்குங்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கான சுயதொழில் பால்ப்பை வழங்குவதற்கான இலகு அடிப்படையிலான குறைந்தளவான கடன் திட்டங்களை மேற்கொண்டு அவர்களுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டு அவர்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பை வழங்குவதற்காக நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த நாடு மீண்டும் மீண்டும் ஒரு பின்னடைவை நோக்கி நகர்கின்ற ஒரு நாடாகத்தான் இருக்கும்
என்பதை
தெளிவாக கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.